ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வகுளாபரணம் வந்தே ஜகதாபரணம் முனிம் யஸ்ருதே உத்தரம் பாகம் சக்ரே திராவிட பாஷையா வேதாந்த வேத்யாமிருத வாரிராஷேஹே வேதார்த்த சாராமிருத பூரமக்யம் ஆதாய வருஷந்தமகம் பிரபத்தியே காருண்யபூர்ணம் கலிவேரிதாசம். எய்தற்கரிய மறைகளை ஆயிரம் இந்தமிழால் செய்வதற்கு உலகில் வந்தருளியவர் சுவாமி சடகோபர் நம்மாழ்வார். அவர்தம்மாளே அருளி செய்யப்பட்ட திவ்ய பிரபந்தங்கள் நான்கு. அந்த நான்கு திவ்ய பிரபந்தங்களிலும் வைத்து கொண்டு எல்லா திவ்ய பிரபந்தங்களிலுமே சகல வித்யா அதிக வேதம் போலே இதுவும் திவ்ய பிரபந்த பிரதானம் அப்படின்னு ஆச்சாரிய இதயக்காரர் காட்டியருள்கிறார். முக்கியமானது திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழிக்கு வியாக்கியானமிட்டருளியவர்கள் ஐவர். இவர்களை திருவாய்மொழியை காத்த குணவாளர்கள் அப்படின்னு கொண்டாடுறார் சுவாமி மணவாள மாமுனிகள் தம்முடைய உபதேச ரத்ன மாலையில. அந்த ஐந்து வியாக்கியானங்களிலும் வைத்துக்கொண்டு ஈடு அப்படின்னு சொல்லக்கூடிய தெள்ளியதா நம்பிள்ளை செப்புநெறியானது, நம்பிள்ளை செப்புநெறியானது மிகவும் முக்கியமானது ஆகும். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ஈட்டில் உள்ள உபனிஷத் வாக்கியங்களினுடைய நிர்வாகம் அதுவே இந்த உபன்யாசத்துக்கு விஷயமாக வேண்டும் அப்படிங்கிறது பெரியவர்கள்ட்ட கட்டளை நியமனம். அதை அனுசரித்து இப்பொழுது விண்ணப்பிக்கப்படலாகிறது. திருவாய்மொழியை அருளை செய்த நம்மாழ்வாரை வேதத்தை செந்தமிழால் விரித்துரைத்தான் வாழியே அப்படின்னு தான் இன்ன அளவுக்கும் கொண்டாடிட்டு வரோம். அடியன் கீழேயே விண்ணப்பித்தேன். அவரை பற்றி கொண்டாடும் இடத்தே யஸ்ருதேர் உத்தரம் பாகம் சக்ரே திராவிட பாஷையா அப்படின்னு அவருடைய பிரசித்தியை காமிச்சிருக்கார். ஸ்ருதேஹே ஸ்ருதியினுடைய உத்தரம் பாகம் வேதாந்தத்தை சக்ரேஹே செய்தார் திராவிட பாஷையா வேதத்தை திராவிடமாக செய்தார் என்னும் அப்படின்னு ஆச்சாரியத்தில் காட்டுறார். அப்படியே சுவாமி என்ன பண்ணுறார் அப்படின்னாக்க வேதாந்தத்தினுடைய அர்த்தங்களை தம்முடைய திருவாய்மொழியிலே இட்டு அருளியிருக்கிறார். இதுக்கு திரமிடோபனிஷத் அப்படின்னு இந்த திருவாய்மொழிக்கு திருநாமம். இந்த திருவாய்மொழிக்கு வியாக்கியானமிட்டருளும் இடத்தே சுவாமி நம்பிள்ளை என்ன பண்ணுறார் அப்படின்னாக்க நிறைய இடங்களில் உபனிஷத் வாக்கியங்களை கையாண்டுள்ளார். திருவாய்மொழிக்கும் தென்மொழி முறையான திருவாய்மொழிக்கும் வடமொழி முறையான உபனிஷத்துக்கும் வாக்கியங்களை ஒருங்க விடுவர். சில இடங்களில் இந்த திருவாய்மொழியானது இந்த ஸ்ருதி சாயை, இந்த ஸ்ருதியினுடைய சாயையிலே இருக்கிறது அப்படின்னு காட்டியருள்வர். இன்னும் சில இடங்களில் அர்த்தங்களை நிர்ணயம் பண்ணி காட்டியருளும் போது சில உபனிஷத் வாக்கியங்களை உதாகரிப்பர். இந்த மாதிரி வீட்டில் நிறைய இடங்களில் உபனிஷத் வாக்கியங்களானது கையாளப்பட்டுள்ளது. இரண்டொரு இடங்களை இப்போ பார்க்கலாம். திருவாய்மொழி முதல் பத்து உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் அப்படின்னு தொடங்கி அருளி செய்கிறார். அதில் நான்காம் பாசுரம் நாம் அவன் அப்படிங்கிற பாசுரம், அதில் வீமவை இவையுவை அவைநலம் தீங்கவை ஆமவை ஆயவை ஆய் நின்ன அவரே அப்படின்னு காட்டி அருள்கிறார். இந்த பாசுரம் தன்னிலே ஆழ்வார் என்ன திருவுள்ளம் பத்துறார், அவர் என்ன அர்த்தத்தை காட்டி அருள்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சமஸ்த பதார்த்தங்களினுடைய சொரூபமானது பகவத் அதீனம் அப்படின்னு காட்டுகிறார். நாம் அவன் இவன் உவள் அவள் இவள் உவள் எவள் அப்படின்னு தாம் அவர் அப்படின்னு முதல் ரெண்டு அடிகளாலே எல்லா வஸ்துக்களையும் காட்டி வீமவை இவையுவை அவைநலம் தீங்கவை அப்படிங்கிற வரைக்கும் இனிமேல வரக்கூடிய வஸ்துக்கள் என்ன, ஏற்கனவே இருந்த வஸ்துக்கள் என்ன அப்படின்னு சமஸ்த பதார்த்தங்கள் அப்படின்னு இதுவரைக்கும் காமிச்சிட்டு அதுக்கு மேல ஆமவை ஆயவை ஆய் நின்ன அவரே அப்படின்னு காட்டி அருள்கிறார். இதுல ஆய் நின்ன அவர் அப்படின்னாக்க தாமேயாய் நின்ன அவர் அப்படின்னு காட்டுறார் சுவாமி நம்பிள்ள. இந்த தாமேயாய் நின்ன அவர் அப்படிங்கிற இடம்தான் தத்துவமசி அப்படிங்கிற வாக்கியம் போன்னு சாமானாதிகரண்யத்தாலே நிர்வகிக்க வேண்டும் அப்படின்னு காட்டி அருளுகிறார் வியாக்கியானத்தில். இந்த பிரதீகம்னா அவயவம், பாசுரத்தினுடைய இந்த அவயவமானது தத்துவமசி அப்படிங்கிற சுதி வாக்கியம் போனே உள்ளது அப்படின்னு நிர்வகித்தருளுகிறார் பரமகாரணிகரான சுவாமி நம்பிள்ளை. தத்துவமசி அப்படிங்கிறத முதல்ல தத்துவமசி அப்படிங்கிற வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை பார்த்துடலாம். பார்த்துட்டோம்னாக்க இது எப்படி இங்கே பொருந்துருதுன்னு சுவாமியே காட்டி அருளுகிறார். அப்படி பொருந்த விடும் முகமாக தத்துவமசியினுடைய அர்த்தத்தையும் சுவாமி நம்பிள்ளை காமிச்சிருப்பார். அதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இந்த தத்துவமசி அப்படிங்கிற வாக்கியம் எங்கே இருக்குது அப்படின்னாக்க சாந்தோக்கியோபனிஷத்தில் சத்வித்யா பிரகரணத்தில் உள்ளது. ஐததாத்மியம் இதம் சர்வம் தத் சத்தியம் சஹாத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ அப்படிங்கிறது தான் இது முழு வாக்கியம். இதில் மகா வாக்கியம் அப்படின்னு அத்வைதிகள் சொல்கிறா. இது மூலமாக பிரம்மத்துக்கும் ஜீவனுக்கும் ஐக்கியம் சொல்கிறது அப்படிங்கிறது அவர்கள் கொள்கை. தத்து அந்த பிரம்மம் துவம் நீயாக இருக்கிறாய் அப்படின்னு ஸ்வேதகேது உபாத் சொல்கிறா. ஆகையினாலே பிரம்மமும் ஜீவனும் ஒன்று அப்படின்னு அப்படிங்கிறது அவர்கள் கொள்கை. அதில் இதில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் நன்னா விரிவாக காட்டி சுவாமி எம்பெருமானார் வேதார்த்த சங்கிரகத்தில் இது எப்படி பொருந்தாது அப்படிங்கிறத காட்டி இருக்கிறார். ஜீவன்கிறவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னாக்க அஜ்ஞனாக இருக்கிறான். பிரம்மங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா சர்வஜ்ஞத்வ முதலான அனைத்து குணங்களோடு கூடியதாக இந்த பிரம்மமானது இருக்கிறது. அப்போ பிரம்மமும் ஜீவனும் ஒன்றுன்னு சொல்கிறது பிரம்மத்துக்கு தோஷத்தை ஏற்றுவது போல ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சிருக்கார் சுவாமி எம்பெருமானார். அது இருக்கட்டும். அப்போ எம்பெருமானார் அது மாத்திரம் இல்லாத இந்த சத்தமசிங்கிற வாக்கியத்துக்கு எப்படி அர்த்தம் கொள்ளணும் அப்படிங்கிறதையும் அங்கே காட்டி அருளியிருக்கிறார். அதை அடிவொத்தி தான் சுவாமி நம்பிள்ள இங்கே நிர்வாகம் காட்டுகிறார். இந்த ஆய் நின்ன அவர் அப்படிங்கிறது எப்படி இந்த தத்துவமசி அப்படிங்கிறத போன்னு இருக்குது அப்படிங்கிறத. ஸ்வேதகேதுன்னு ஒரு பிள்ளை, அவன் என்ன பண்ணான், ரொம்ப நாள் ஆகும் வேதத்தை ஓதாமல் இருந்தான். தகப்பனார் பார்த்தார், தகப்பனார் வந்து நம்மளுடைய குலத்திலே எல்லாருமே வேதம் ஓதினவர்கள், நீ ஏன் வேதம் ஓதாமல் இருக்க அப்படின்னு சொல்லி தகப்பனாரானவர் வேதத்தை ஓதி உணர்ந்து வா அப்படின்னு அனுப்புகிறார். திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு சில ஆண்டுகள் கழித்து வந்தான். வரச்சே எல்லாம் தெரிஞ்சவனாட்டம் வந்தான். எல்லாம் தெரிஞ்சவனாட்டம் இவன் வந்திருக்கானே அப்படின்னு தகப்பனார் பார்த்தோடனே தெரிஞ்சு போச்சு. ஏன்பா, எல்லாம் தெரிஞ்சவன் மாதிரி வந்திருக்கியே, நீ ஆதேஷ சப்த வாக்கியத்தை உன்னுடைய ஆச்சாரியனிடமிருந்து அறிந்தாயா, உன்னுடைய குருவிடமிருந்து அறிந்தாயா, கேட்டறிந்தாயா அப்படின்னு கேட்குற. பிள்ளைக்கு ஆதேச சப்தம்னா என்னன்னு புரியல. உடனே தகப்பனார் சொல்லித்தரார், ஆதேச சப்தம்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறதையும் சொல்லித்தரார். வஸ்து என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா எல்லாரையும் உட்புகுந்து நியமிக்கிறது, அது பகவான் தான். அந்த பகவானை நீ கேட்டறிந்தாயா அப்படின்னு இவன் தெரியல, அது யாருங்கிறத நீங்களே சொல்லுங்கோ அப்படின்னு பிள்ளை என்ன பண்ணுறான், தகப்பனார்கிட்ட கேட்கலாம். தகப்பனார் வந்து உடனே என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, எதை உன்னை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாக ஆகுமோ அதுதான் அந்த காரண வஸ்து, ஆதேச சப்தத்துக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார். பையனுக்கு ஒன்றும் புரியல. நம்ம லோகத்தில் பார்க்குறோம் பொருட்கள் ஒன்று ஒரு ஒரு மாதிரி இருக்குது. மரம் இருக்குது, செடி இருக்குது, கொடி இருக்குது, இதிலே இவ்வளவு பேதம் இருக்குது. அது தவிர மண் இருக்குது, மட்டை இருக்குது. அப்போ ஒன்றை தெரிஞ்சுண்டாக்க எப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சதாகும் அப்படின்னோடனே அப்போ தான் தகப்பனார் இன்னும் மேலே கொஞ்சம் ஏற்றி நல்லா விளக்கி சொல்லித்தரார். காரண திரவியமான மண்ணை அறிந்தால் மண்ணிலிருந்து உண்டானவைகளான கடம், சராவம், மடக்கு, என்னென்ன உண்டோ மண்ணிலிருந்து வச்சு பண்ணலாமோ இவை எல்லாவற்றையும் எப்படி அறிந்ததாக ஆகுமோ அதே மாதிரி காரணமான பிரம்மத்தை அறிந்தால், பிரம்மந்தான் உபாதான காரணம், அதை அறிந்து கொண்டோமே ஆனால் மற்ற அனைத்தையும் அறிந்ததாக ஆகும் அப்படிங்கிறது தான் தகப்பனாரானவர் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்க பிள்ளைக்கு சொல்லித்தர. அதுக்கு மேலையும் இந்த திருஷ்டாந்தமானது எப்படி பொருந்துகிறது, இந்த உதாகரணமானது எப்படி பொருந்துகிறது அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக சிருஷ்டியை விளக்கி அனுப்பிரவேசம், அனுப்பிரவேசனம் முதலானவைகள்லாம் அது இங்கே தான் அனையன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ நாமரூபே வியாகரவாணி ததைக்ஷத இந்த மாதிரி முக்கியமான வாக்கியங்கள்லாம் இங்கே தான் இருக்குது. அதையெல்லாம் சொல்லி கொடுத்து கடைசியில் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்க, சாமானாதிகரண்யத்தாலே தத்துவமசி, அப்போ ஜெகத்காரண வஸ்துவான பிரம்மந்தான் உனக்குள்ள அந்தர்யாமியாக இருக்குது அப்படின்னு காட்டுற. இதனுடைய விளக்கங்கள் எல்லாமே வேதார்த்த சங்கிரகம் முன்னான கிரந்தங்கள்லாம் நன்னாக விளக்கப்பட்டுள்ளன. சமயத்துக்கு அனுகுணமாக அடியன் நேர தத்துவமசி அப்படிங்கிறதுக்கு போயிடுறேன். இந்த தத்துவமசி அப்படிங்கிற வாக்கியத்தில் தத்து துவம் அசி அப்படின்னு மூணு பதம் இருக்குது. இந்த அசிங்கிறது கிரியாபதம், வினை வெர்பு. அது தவிர தத்து துவம் அப்படின்னு ரெண்டு பதங்கள் உள்ளன. அப்போ தத்து அப்படின்னாக்க சர்வநாம சப்தம், சர்வநாம சப்தம்னாக்க ப்ரோனோன். இந்த தத்து அப்படிங்கிறதுனால பிரம்மம் சொல்லப்படுறது. சரி, துவம் அப்படின்னு இருக்கு. துவம் அப்படின்னாக்கா நீன்னு அர்த்தம். தகப்பனார் ஸ்வேதகேதுவை பார்த்து சொல்கிறார், அப்போ துவம் அப்படின்னாக்கா ஸ்வேதகேது அப்படின்னு அர்த்தம் ஆகிடும். அப்போ தத்து துவம் அசி அப்படின்னாக்க பிரம்மம் ஸ்வேதகேது, பிரம்மமும் ஜீவனும் ஒன்று அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு இப்போ தான் கீழே பார்த்தோம். ஏன் அப்படின்னாக்க பிரம்மமானது எப்படிப்பட்டது இருக்கு, பகவான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னாக்க சர்வஜ்ஞத்வ சர்வசக்தித்வ விசிஷ்டனாக இருக்கிறான். எல்லாவற்றையும் யோவேத்தி யுகபத் சர்வம் அப்படிங்கிறார் சுவாமி நாதமுனிகள். அப்படி பகவானானவன் சர்வஜ்ஞனாக இருக்கிறான், எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான், சர்வசக்தி யுக்தனாக இருக்கிறான் பகவானானவன். ஆனால் ஜீவன் என்ன பண்ணுறான், அதுக்கு நேர எதிர்த்தலையா, அதுக்கு நேர எதிராக இருக்கிறான். அப்படிப்பட்ட பிரம்மமும் ஜீவனும் ஒன்று அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறது ஆயிடுத்து. இங்கே தான் சுவாமி எம்பெருமானார் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்க இந்த தத்து தொம்மசி அப்படிங்கிறத வியாகரண சாஸ்திரம் கொண்டு சாமானாதிகரண்யத்தாலே நிர்வகித்து காட்டுகிறார். அப்போ சாமானாதிகரண்யம்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கறது அவசியமானது. சாமானாதிகரண்யம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க, சமானமான அதிகரணங்களை, அது சமானமான அதிகரணத்தை உடைத்தாய் இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு வரும். உதாரணம் பார்த்தோம் அப்படின்னாக்க, ஒரு மேசை இருக்கு, அந்த மேசை பக்கத்தில் உட்காந்து நம்ம காலசேவம் கேட்குறோம் அப்படின்னாக்க, அந்த மேசை மேலே ரெண்டு ஸ்ரீகோஷங்களை வைக்கிறோம். ஒன்று பகவத் விஷயங்கிற ஸ்ரீகோஷத்தை வைக்கிறோம், ஸ்ரீபாஷ்யம்ங்கிற ஸ்ரீகோஷத்தை வைக்கிறோம். இப்போ இந்த பகவத் விஷய ஸ்ரீகோஷம் என்ன, ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீகோஷம் என்ன, இந்த ரெண்டு இரண்டுக்குமே வந்து ஒரே தாங்கக்கூடிய பொருள் தான் அந்த மேஜை. அந்த மேஜை ஒன்று தான், மேசை ஒன்று தான், இவை ரெண்டையுமே தாங்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ சமானமான அதிகரணத்தை உடைத்தவைகளாக எவை இருக்கின்றன, இந்த பகவத் விஷய ஸ்ரீகோஷமும் ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீகோஷமும் இருக்கின்றன. அதே போன்று இங்கு இந்த சாமானாதிகரண்ய நிர்வாகத்தில் பல பதங்கள் இருந்தாலும் ஒரே அதிகரணம், ஒரே தாங்கக்கூடிய வஸ்து, ஒரே தர்மி இதைத்தான் காட்டும் அப்படின்னு சொல்றது தான் இந்த சாமானாதிகரண்யத்தினுடைய நிர்வாகம் அப்படின்னு வியாக்கரண சாஸ்திரத்தில் காண்பித்திருக்கிறார்கள். பின்ன பிரவிற்த்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே விற்த்திஹி சாமானாதிகரண்யம்னு அது இருக்கட்டும். இப்போ ஒரே பொருளை, ஒரே தாங்கக்கூடிய பொருள் ஒன்று தான். அப்போ சாமானாதிகரண்யத்தில் வாக்கியத்தில் பதங்கள் நிறைய பல இருந்தாலும் ஒரு பொருளை தான் சொல்கிறது அப்படின்னாக்க, புனருக்தி தோஷம் வராதா, ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி தோஷம் வராதா அப்படின்னாக்க, அதுக்கு தான் பிரவிற்த்தி நிமித்தங்களில் பேதம் இருக்குது, அப்படி இருந்தால் தான் சாமானாதிகரண்யம் சித்திக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த பிரவிற்த்தி நிமித்தத்தில் பேதம் இருக்குது அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கீழே இருக்கக்கூடிய அதிகரணம் தாங்கக்கூடியதுங்கிறது ஒன்றா தான் இருக்குது, இந்த தர்மியும் ஒன்றா தான் இருக்கும். கீழே அடுத்து நம்ம உதாரணம் பார்ப்போம், பார்த்தாக்க நல்லா புரிஞ்சிடும். கீழே அதிகரணம் ஒன்றா இருக்குது, ஆனால் அந்த அதிகரணத்தை பற்றின போதம், ஞானத்தை உண்டாக்கக்கூடிய துவாரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னாக்க, வெவ்வேறாக பின்ன பின்னமாக இருக்கின்றன. இப்போ நம்ம அர்ச்சாவதாரத்தில் போய் ஸ்தலத்தில் போய் பகவானை சேவிக்கிறோம், பகவானானவன் ஆச்சரியமாக எழுந்தருள் இருக்கிறான். பகவானை சேவிக்கிறச்சே ஒரு ரெண்டு தன்மைகள் எடுத்துப்போம். பகவான் திருவாழி திருச்சங்குகளை தரித்தவனாக இருக்கிறான், பெரிய பிராட்டியாரை தன்னுடைய திருமார்பிலே கொண்டவனாக பகவான் இருக்கிறான். அப்போ சங்க சக்கரதாரி ஷியப்பதிகி பகவான், திருமலையப்பன் பகவானை எடுத்துக்கொள்வது. திருமலையப்பன் எப்படி இருக்கான் அப்படின்னாக்க, தன்னுடைய திருமார்பிலே நாச்சியாரை கொண்டவனாக இருக்கிறான். அது மாத்திரம் பண்ணு, சங்கு சக்கரங்களை தரித்தவனாக பகவானானவன் எழுந்தருளியிருக்கிறான். அப்போ சங்கு சக்கரங்களை உடையவன், திருமார்பிளே நாச்சியாரை உடையவன் ஸ்ரீவேங்கடேசன் அப்படின்னு வருது. அப்போ இந்த ஸ்ரீவேங்கடேசன் அப்படிங்கிற பகவான் தான் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க, இந்த சங்கு சக்கரங்களை உடைத்தாயிருக்கும் தன்மை அப்படிங்கிறதுக்கும், பிராட்டியாரை திருமார்பிளே கொண்டிருக்கை அப்படிங்கிறதுக்கும் தாங்கக்கூடிய அதிகரணமாக இருக்கிறான். இந்த ரெண்டு தர்மங்களும் ஆதேயங்களாக பகவானாலே தாங்கப்படக்கூடியவைகளாக இருக்கின்றன. இந்த சாமானாதிகரண்ய வாக்கியத்தில் இப்போ பார்த்தாக்க, சங்கு சக்கர யுக்தா, சங்கு சக்கரங்களை உடையவன் யாரு, சங்கு சக்கரம் அங்கையில் கொண்டவன் வேங்கடேசன் தான், ஸ்ரீனிவாசன் தான், அவன் திருநாமமே ஸ்ரீனிவாசன் தான். பிராட்டியாரை திருமார்பிலே கொண்டவன் யாரு, ஸ்ரீனிவாசன் தான், வேங்கடேசன் தான். அப்போ ரெண்டு பதங்கள், சங்கு சக்கர யுக்தா, அதுக்கப்புறமா வந்து ஷியப்பதிகின்னு ரெண்டு பதங்கள் இருக்கின்றன. இந்த ரெண்டு பதங்கள் துவாரா நமக்கு யாரை பற்றின ஞானம் உண்டாருது அப்படின்னாக்க, வெங்கடேசனை பற்றின ஞானமானது தான் உண்டாருது. ஆனால் எதுக்கு ரெண்டு பதங்கள் உபயோகப்பட்டிருக்கு அப்படின்னாக்க, சங்கு சக்கரங்களை தரிக்கை அப்படிங்கிறது வழியாக பகவானை பற்றின ஞானத்தை உண்டாக்குறது, பெரிய பிராட்டியாரை திருமார்பிலே கொண்டிருக்கை அப்படிங்கிறது வழியாக பகவானை பற்றின ஞானத்தை உண்டாக்குறது. ஆகையினாலே அந்த விஷயத்தில் பேதம் வருது அப்படிங்கிறதுனால அந்த தோஷமும் நீக்கப்பட்டதாயிற்று. ஆக இந்த சாமானாதிகரண்யத்தினால் கிரகிக்கப்படக்கூடியது என்னது, ஒரே வஸ்து பகவான் வெங்கடேசன் அப்படின்னு ஆயிடுத்து. பிரகிருத்தத்தில் தத்து தொம் அசி அப்படின்னு ரெண்டு அப்படின்னு பார்த்தோம் நம்ம, இல்லை தத்து தொம் ரெண்டும் சாமானாதிகரண்யத்தாலே சுவாமி எம்பெருமானார் நிர்வாகம் கண்ணி அருள்கிறார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்போ தத்துனா என்னன்னாக்க, சர்வநாம சப்தம், புரோனோன். அப்போ இதுவரைக்கும் உத்தாலகர் அவருடைய தகப்பனார் பிதா என்னத்தை சொல்லிண்டே வந்தாரோ அதான் தத்துன்னு காட்டும். ஆரம்பம் தொடங்கி ஷிஃப்டி ததைக்ஷத சதேவ அப்படின்னு அத்விதீயம் அப்படின்னு தொடர்ந்து உத்தாலகர் பிரம்மத்தை பற்றி தான் சொல்லிட்டே வந்திருக்கார். அப்போ தத்து அப்படிங்கிறது என்னத்தை சொல்லும், பிரம்மத்தை சொல்லும். அதுவும் எப்படி சொல்லும், இதுவரைக்கும் சொல்லப்பட்ட ஜெகத்காரணத்துவ அவிகாரத்துவ சர்வ கல்யாண குணாத்மகமான பிரம்மத்தை பற்றி சொல்லணும், அதை தான் காமிச்சுட்டே வரார். ஸ்வம் அப்படின்னு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஸ்வேதகேதுவை பார்த்து சொல்கிறார். அப்போ ஸ்வேதகேதுவை பார்த்து ஸ்வம் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னாக்க, ஸ்வேதகேதுக்குள்ளும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவான் பர்யந்தம் போகும். எல்லா சப்தங்களும் ஜீவாத்மாவை காட்டி ஜீவாத்மாக்குள்ளே இருக்க பரமாத்மா வரைக்கும் போகும் அப்படின்னு சுவாமி எம்பெருமானார் வேதார்த்த சங்கிரகத்திலே காமிச்சிருக்காரு. அப்போ தத்து தொம் அசி அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? தத்துனாக்க ஜெகத்காரணத்துவ அவிகாரத்துவ விகாரம் இல்லாமல் பகவான் காரணமாக இருந்தாலும் விகாரம் இல்லாமல் இருக்கிறான். அவிகாரத்துவ சர்வ கல்யாண குணாத்மகத்துவ எல்லா கல்யாண குணங்களோடும் கூடியதாக இருக்கை அப்படிங்கிற குணங்களோடு கூடின பிரம்மமானது தத்து அப்படிங்கிற சப்தத்தால் கிடைக்குது. துவம் அப்படின்னாக்க எதிரே இருக்கிறான், புல் பிதாக்கு நேரம் எய்த்தாப்புல இருக்கான் புள்ள, அவன் தான் கேட்டுருக்கான். எதிர் இருக்கக்கூடிய ஸ்வேதகேதுங்கிற ஜீவாத்மாவுக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பிரம்மம். அப்ப தொம் ததசி அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பிரம்மமே நீயே தான் ஜெகத்காரண பிரம்மமாகவும் இருக்கிறாய் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான நிர்வாகம். இது வெச்சுண்டாக்க தான் எந்த தோஷமும் வராது அப்படிங்கிறது சுவாமி எம்பெருமானார் காமிச்சிருக்கார். அது ரொம்ப சுருக்கமாக அழகா தத்துவசாரத்தில் சுவாமி அம்மாள் ஆதௌ பேதஸ்ருதீனாம் அனிருத விஷயத்தா லக்ஷணாச்ச ஐக்கியவாச்சாம் தூரேணைவ பிரகாணம் ததுபய கடனா தத்பராணாம் ச வாச்சாம் பிரத்யக்ஷாதி பிரமாண ஸ்வரசகதிஹதிர் தர்க்க பாதஷ்ய பூயாத்து மாயாவாதே ததேதத்து சகலே சகல் சகலம் இதரதா லக்ஷ்மணாச்சாரிய பக்ஷே அப்படின்னு காட்டியருகிறார். இப்போ பேதஸ்ருதீனாம் பேதத்தை சொல்லக்கூடிய ஸ்ருதிகள் இருக்கின்றன. திருவாய்மொழியிலே மேலே வருது புலனோடு புலநலன் அப்படின்னு துவா சுபர்ணா சயுஜா நித்யோ நித்யானாம் அப்படின்லாம் பேதத்தை சொல்லக்கூடிய ஸ்ருதிகள் வருது. அது அன்றுத விஷயத்தா அப்படின்னு மாயாவாதிகள் பட்சத்தில் அத்வைதிகள் பட்சத்தில் அதை பொய்ன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு தத்துவத்தை தானே ஒத்துக்கிறா, அப்போ ரெண்டு தத்துவத்தை காட்டினா ஸ்ருதியை பொய்ன்னு சொல்லணும். லக்ஷணாச்ச ஐக்கியவாச்சாம் இந்த ஐக்கியத்தை சொல்லக்கூடிய அபேத ஸ்ருதிகளுக்கு லக்ஷணையினால தான் அர்த்தத்தை கொள்ளணும். தூரேனைவ பிரகாணம் ததுபய கடனா தத்பராணாம் ச வாச்சாம் இந்த ரெண்டு ஸ்ருதிகளையும் சேர்க்கக்கூடிய கடக ஸ்ருதி இருக்கே ஒரு ஸ்ருதியே வேண்டாம் அப்படின்னாக்க ரெண்டையும் சேர்க்கக்கூடியது எதுக்கு? அந்த கடக ஸ்ருதியை தூரத்திலே போட்டுறணும். பிரத்யக்ஷாதி பிரமாண ஸ்வரச கதி கதிகி பிரத்யத்தில் என்ன தெரியுது? பேதம் தான் தெரியுது. பிரத்யத்தில் எதை பார்த்தாலும் பேதம் தான் தெரியுது. இது மரம், இது செடி, இது மேஜை, இது நாற்காலி அப்படின்னு பிரித்து காட்டுறது. ஆனால் வஸ்து ஒன்று தான் சொன்னோம் அப்படின்னாக்க பிரத்யத்தினால சுரசமாக வரக்கூடிய அந்த பேதத்தை தள்ளி விடுறது. இவ்வளவு தோஷங்கள் மாயாவாதே மாயாவாத அத்வைத பட்சத்தில் இருக்கு, சகலம் இத்தரத்தா தோஷமே இல்லை யாருடைய பட்சத்தில்? லக்ஷ்மணாச்சாரிய பக்ஷே எம்பெருமானாருடைய பட்சத்தில் அப்படின்னு அழகாக சுவாமி அம்மாளானவர் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்க காட்டி அருள்கிறார். இப்போது பிரகிருதத்தில் நாம் அவன் பாசுரத்துக்கு வருவோம். ஆய் நின்ன அவரே அப்படின்னு காட்டுறார். அப்போ ஆய் நின்ன அப்படிங்கிறதுனால இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வந்த பதார்த்தங்கள் நாம் அவன் தொடங்கி சொன்ன பதார்த்தங்களை சொல்லி அவத்துக்கு அந்தரியாமியான பகவான் பர்யந்தம் போகுது. தொம் அப்படிங்கிற பதத்துக்கு எப்படி பகவான் பர்யந்தம் போச்சோ, ஸ்வேதகேத்துக்கு அந்தராத்மாவாக இருக்க பகவான் பர்யந்தம் போச்சோ, அதே மாதிரி இங்கே இவ்வளோ தூரம் சொன்ன பதார்த்தங்களை சொல்லி அதுக்கு அந்தராத்மாவான பகவான் பர்யந்தம் போகுது. அது அப்படின்னு காண்பித்து இது அப்படியே தத்துவமசி மாதிரி இருக்குன்னு சுவாமி நம்மள காண்பிக்கிறார். இங்கே ஈடு பங்கி அச்சித்தும் அச்சித் அபிமானியான ஜீவனும் ஜீவ அந்தரியாமியான பரமாத்மாவும் ஆன இசங்காதம், சங்காதம்னா சேர்க்கை, இத்தனைக்கும் வாச்சகமாயிருக்கின்றது இஷப்தம். அப்போ ஆய் நின்ன அவரே அப்படின்னாக்க அச்சித்தை சொல்லி அச்சித்துக்கு அபிமானி, அச்சித்தை பற்றி கிடக்கான் ஒரு ஜீவன், அந்த ஜீவனுக்கும் அந்தரியாமியாக இருக்கான் பரமாத்மா. இந்த சங்காதம்னா சேர்க்கை, இவ்வளவு பேரை சொல்கிறது பகவான் பரியந்தம் போகிறது இந்த சப்தம் அப்படின்னு காட்டுறார். அதுக்கு மேலே அவர் அப்படிங்கிறதுனால என்ன ஆறுது? சர்வநாம சப்தம். எப்படி தத்துங்கிறது அங்கே அவ்வளவு குணங்களோடு கூடின பிரம்மத்தை காட்டித்தோ, அதே மாதிரி இங்கே அவருங்கிறதும் அப்படி தான் காட்டணும் அப்படின்னாக்க இங்கே குணங்களை பற்றி எப்படி வந்திருக்கு அப்படின்னா அது நான்காவது பாசுரம். இப்போ கீழே இருக்க மூணு பாசுரங்கள்னால சொல்லப்பட்ட குணங்கள் இழுத்துண்டாக்க தத்து அப்படிங்கிறது அது அப்படியே தத்துவமசி ஆட்டம் வந்துடுது அப்படின்னு காட்டுறார். தத்துவமசி என்னால் போலே இருக்கிறது ஈடு பங்கி தற்சப்தம் பிரகிருத பராமரிஷி ஆகையாலே தற்சப்தமானது தொடக்கத்தை தொடக்கத்திலே சொன்னதை தொடக்கூடியது ஆகையாலே அவர் என்ன கல்யாண குண விசிஷ்ட வேஷத்தை சொல்லி இது வரைக்கும் சொன்ன பாசுரங்கள்னாலே கல்யாண குணங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இருப்பை சொல்லி ஆய் நின்ன அப்படின்னு பின்னாடி வருது இல்லையா? அப்போ அதுக்குள்ள அந்தரியாமியாக இருக்கக்கூடிய பகவான் அது ஜீவ விசிஷ்ட பரமாத்மாவை சொல்லி அப்போ அவர் அப்படிங்கிறதுனால எப்படி தற்சப்தமானது இவ்வளவு தூரம் சொன்னதையும் பிடிச்சு இழுத்துன்னு வந்து ஜெகத்காரணத்துவ யுக்தமான பிரம்மத்தை சொல்றதுனாலதோ அவர் அப்படிங்கிறதும் எல்லா கல்யாண குணங்களோடு கூட ஜெகத்காரனான பரமாத்மாவை சொல்லி ஆய் நின்ன அப்படிங்கிறதுனால ஜீவ அந்தரியாமியான ஸ்வேதகேதுவை பார்த்து ஜீவ அந்தரியாமியான பிரம்மம்னு வரைக்கும் இழுத்துன்னு அப்படின்னு சொன்ன மாதிரி ஆய் நின்ன அப்படிங்கிறதுனால ஜீவ விசிஷ்டமான பரமாத்மாவை சொல்லி சாமானாதிகரண்யத்தாலே ஐக்கியம் சொல்லுகிறது. எவ்வளோ அழகாக காட்டுறது பாருங்க, இதுதான் சுதிச்சாயையிலே பரத்துவம் சொல்கிறது அப்படின்னாக்க இந்த சாமானாதிகரண்யத்தாலே பரத்துவம் சொல்கிறது தான் அப்படின்னு திண்ணன் வீடு பதிகத்தினுடைய அவதாரிகையில் அரும்பதத்தில் காண்பித்திருக்கிறார். இன்னொரு இடம் பார்க்கலாம், எவ்வளோ அழகாக ஒருங்க விடுறது பாருங்க. இதுக்கு மேலே ஒன்றும் தேவும் பதிகம் பகவானுடைய பரத்வத்தை சொன்னது நான்கு திருவாய்மொழிகள். அந்த நான்கு திருவாய்மொழிகளிலே அர்ச்சையிலே பரத்வத்தை அருளியது ஒன்னுந்தேவம்ங்கிற பதிகமாகும். அந்த பதிகத்தினுடைய அவதாரியே அவ்வளவு ஆச்சரியமானது, அத்தியுதமானது. பகவானுடைய பரத்வத்தை நிர்ணயித்து பண்ணி காட்டுறது எப்படி அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காட்டுறார் சுவாமியை நம்பிள்ளையானவர் அந்த ஒன்னுந்தேவம் அவதாரிகையிலேயே. முதல்ல பகவான் இருக்கான், அபூர்வம் முதலானவைகள் தான் பலன் கொடுக்கக்கூடியது இல்லை, பகவான் இருக்கான் அப்படின்னு ஸ்தாபித்தார். அந்த அவதாரிகை எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் சங்கத்தியாக வரணுங்கிறதுக்காக அப்படி விண்ணப்பிக்கிறேன். அதில் என்ன உபனிஷத் வாக்கியத்தை பார்க்க போகிறோங்கிறத பின்னாடி நம்ம விரிவாக பார்க்கலாம். அப்போ பகவானே பலப்பிரதன், பகவான் ஒருத்தன் இருக்கான், அவனே பலப்பிரதன் காண்பித்தார். அதுக்கு மேலே காரண வஸ்து எது அப்படிங்கிற சங்கையை நிவர்த்தனம் பண்ணுறதுக்காக, சந்தேகத்தை தள்ளி விடுறதுக்காக என்ன பண்ணார் அப்படின்னாக்க, எப்படி நிர்ணயம் பண்ண வேண்டுமோ அப்படி நிர்ணயம் பண்ணி காட்டினார். சாமானிய விசேஷ நியாயம், சத்து, பிரம்ம, ஆத்மா முதலான சப்தங்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா நாராயணனையே குறிக்கும் அப்படிங்கிறதுனால காரண வஸ்து குடித்து வரக்கூடிய சந்தேகத்தை நீக்கி விட்டார். இதைத்தான் நம்முடைய பூர்வர்கள் கதி சாமானிய நியாயம் அப்படின்னு தெரிவிப்பார்கள். ஆழ்வான் சுந்தரபாகு ஸ்தவந்தண்ணிலே சத் பிரம்மாத்ம பதை ஸ்திரயி சிரசியோ நாராயணோக்தியா ததா வியாக்கியாதோ கதிசாமான்ய லப்த விஷயான் அந்யத்வ போதோஜ்வலைஹி அப்படின்னு காட்டி அருள்கிறார். வேத வாக்கியங்கள் என்ன பண்ணுறது, காரண வஸ்துவை சத்து, பிரம்ம, ஆத்மா அப்படிங்கிற சப்தங்களாலே குறிக்கின்றது. ஆனால் இந்த சப்தங்கள்னால நமக்கு நிச்சயம் வரமாட்டேங்கிறது. அப்போ நிச்சயம் எப்படி ஏற்படுறது, நாராயணஹா அப்படின்னு பகவான் இடத்திலேயே நிஸ்ஸாதாரண நாராயண பத விஷயே காரணம் யாந்தியபாதே அப்படின்றார் தேசிகன். அப்போ நிஸ்சாதாரண நாராயண பத விஷய, நாராயணன் அப்படிங்கிற பதமானது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அணிதர சாதாரணமாக பகவான்கிட்டயே பொருந்தி இருக்கு. அப்போ அதனால நமக்கு நன்ன காரண வஸ்து யாரு அப்படிங்கிற போதம் உண்டாருது. அப்போ மற்ற வாக்கியங்கள் எப்படி இது பண்ணுறது, பதம் சொல் ஒருங்க விடுறது அப்படின்னாக்க, இப்போ வேத வாக்கியங்கள் எல்லாத்துக்கும் தாற்பயம் ஒன்றா தான் இருக்கும். காரணம் யாருன்னு சொன்னால் ஒருத்தனை தான் காரணமாக சொல்லணும். ஒரு இடத்துல ஒருத்தன் காரணம், இன்னொரு இடத்துல இன்னொன்று காரணன், இன்னொரு இடத்துல இன்னொன்று காரணம் ஜெகத்காரணம்னு சொன்னால் வேதத்திலே முன்னுக்கு பின்னா பேசுறது அப்படிங்கிற வியாகாதம் அப்படிங்கிறது வந்து விருத்த லட்சண அப்ராமான்யம்ங்கிறது அப்படிங்கிற தோஷமானது வேதத்துக்கு வந்துடும். ஆகையினாலே காரண வாக்கியங்களுக்கு தாற்பயம் ஒன்றாகத்தான் இருக்க வேணும் அப்படிங்கிறதுனாலே நாராயணனே ஜெகத்காரணன் அப்படிங்கிற வரைக்கும் ஸ்தாபித்தார். இப்படி ஸ்தாபித்த உடனே ஒரு ஆட்சேபம் எழுறது, அதை அழகா காண்பித்து அந்த உபனிஷத் வாக்கியத்தினுடைய அர்த்தத்தையும் ரொம்ப அழகா நமக்கு புரிய வைக்கிறார் சுவாமி நம்பிள்ள. ஸ்வேதாசர உபனிஷத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, எஸ்மாத் பரம் நாபரம் அஸ்தி கிஞ்சித்து அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த வாக்கியமானது போகிறது. விரக்ஷ இவ ஸ்தப்தோ திவி திஷ்டத்தி ஏகா தேனேதம் பூர்ணம் புருஷேண சர்வம் அப்படின்னு ஆரம்பிச்சு இதுக்கு மேல ததோ எது உத்தரதரம் ததரூபம் அனாமயம் ஏதத்து விதுகு அப்படின்னு தொடங்கி முடிக்கிறச்சே என்ன பண்றது அப்படின்னாக்க, சிவஹா தஸ்மாத் சர்வகதகா சிவஹா அப்படின்னு முடியறது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, முதல்ல இந்த யஸ்மாத் பரம் நாபரம் அஸ்தி கிஞ்சித்து அப்படிங்கிறதுக்கு எந்த புருஷனான நாராயணனை காட்டிலும் உயர்ந்த வஸ்து இல்லையோ அந்த புருஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க, விரக்ஷ இவ ஸ்தப்தோ, அதாவது வந்து எப்படி இந்த ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடு அதுக்கு வசப்பட்டு பெரிய மரம் போன்னு தலை வணங்காமல் இருக்கிறான். எங்கு இருக்கிறான், திவி பரமாகாசமான சிவை குண்டத்திலே திஷ்டதி அங்கேயே இருக்கிறான். தேனேதம் பூர்ணம் புருஷேன சர்வம், அப்படிப்பட்ட புருஷனாலே இதம் சர்வம் அனைத்தும் பூர்ணமாக்கப்பட்டது அப்படின்னா எல்லாத்துக்குள்ளயும் பகவான் வியாபித்திருக்கான்னு வந்தது. அதுக்கு மேல ததஹா எது உத்தரதரம்னு ஆரம்பிக்கிறது. இந்த ததஹா எது உத்தரதரம் அப்படிங்கிறதுனால என்ன பூர்வபக்ஷிகள் சொல்றா அப்படின்னாக்க, அவனை காட்டிலும் எது உத்தரதரம், அந்த நாராயணனை காட்டிலும் எது மேல எது யாது ஒன்று மேலானதாக இருக்கிறதோ, அப்போ எது அப்படின்னு கேள்வி வந்ததா, இது முடிக்கிறச்சே தஸ்மாத் சர்வகதகா சிவகா அப்படின்னு இருக்கிறதுனால அந்த சிவன் தான் அவனை காட்டிலே மேலானவன், பரபிரம்மம் பரதத்வம் அப்படின்னு இது பூர்வபக்ஷிகளுடைய ஆட்சேபம். இது அழகா சுவாமி நம்பிள்ள காண்பித்து அது எப்படி நிர்வாகம் பண்ணணும், இதில் இருக்க தோஷம் என்னங்கிறத காட்டுறார். ஈடு பங்கி, கீழே சர்வேஸ்வரனை புருஷசப்த வாச்சியனாகச் சொல்லி இனி உத்தரதரம் என்னும் போது புருஷோத்தமன் என்னதாம் இத்தனை, அதுக்கு அடி என்னில் எஸ்மாத் பரம் நாபரமஸ்தி கிஞ்சித்து என்னோதி வைத்து அதுக்கு மேலே ஒன்று உண்டுதான் என்னும் போது அஜ்ஞனாய் சொல்லித்தாம் இத்தனை, முதலிலே ஓதாதவன் வார்த்தையாம் அத்தனை அப்படின்னு அருள் செய்கிறார். என்ன காட்டுறார் அப்படின்னாக்க, எஸ்மாத் பரம் நாபரமஸ்தி கிஞ்சித்து அப்படின்னு ஆரம்பித்து பகவானை பத்தி சொல்லிடுத்தோ, அந்த பகவானுங்கிறவன் புருஷன்னு சொல்லிடுத்தோ, அந்த புருஷன் அப்படிங்கிறது பகவான்கிட்ட தான் பொருந்தும், வேற யார்கிட்டையும் பொருந்தாது அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்ட விஷயம். இப்படி சொல்லிட்டு அதுக்கு மேலே எது உத்தரதரம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், அப்படிப்பட்ட பகவான் தான் புருஷோத்தமன் அர்த்தமே ஒழிய அவனை காட்டிலே மேம்பட்ட வஸ்து இருக்குது ஒன்று அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் எஸ்மாத் பரம் நாபரம் அஸ்தி கிஞ்சித்து அப்படின்னு ஆரம்பிக்கிறச்சே எவனை காட்டிலும் மேலொன்று இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனுக்கு மேலே ஒருத்தன் இருக்கான் அப்படின்னாக்க அக்ஞனாய சொல்லித்தாமத்தனை அப்படின்னு காட்டார். அப்படின்னாக்க என்ன அர்த்தம், ஒருத்தன் இப்போ இவனுக்கு மேலே யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு உடனே இவனுக்கு மேலே ஒருத்தன் இருக்கான் அப்படின்னாக்க முதலிலே ஓதாதவன் வார்த்தையா மத்தனை, முன்னாடி சொன்னதை அறிந்து கொள்ளாதவன் வார்த்தையா மத்தனை அப்படின்னு தோஷத்தை காட்டுறார். கொஞ்சம் விளக்கி பார்க்கலாம். இந்த பூர்வபக்ஷிகள் அவ ஆட்சேபம் பண்ணும்போது என்ன பண்றா அப்படின்னாக்க ததஹா அப்படின்னாக்க இவனை காட்டிலும் அப்படின்னு வச்சுட்டு அர்த்தம் பண்றா. இது பஞ்சமி அஞ்சாவது விபக்தி வேற்றுமை உருபு ஐந்து. அதுக்கு என்ன அர்த்தம் பண்றா அப்படின்னாக்க இவனை காட்டிலும் பெரியவன் அப்படின்னு, இவனை காட்டிலும் அப்படின்னு அர்த்தம் பண்றா. ஆனால் சுவாமி நம்பிள்ளைங்க என்ன காட்டுறாரு அப்படின்னாக்க ததஹா அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க ஹேதுஹு காரணம்னு அர்த்தம். இப்போ பிராட்டியை திருவடி முத முதல்ல சேவிக்கிறார். சேவிக்கிறச்சே கதையெல்லாம் விருத்தாந்தம்லாம் சொல்லிட்டே வரார். நாங்கள்லாம் வந்து அவ்வளோ தூரம் உணர்ந்தோம், தேவரீரை தான் தேடின்னு இருந்தோம். தேடின்னு இருக்கிறச்சே சம்பாத்தி என்ன பண்ணார் அப்படின்னாக்க தேவரீர் இங்கே எழுந்துருள் இருக்கிறதாக அவர் தான் தெரிவித்தார். அதுக்கப்புறம் அதனால தான் அடியன் இருக்க தேவரீரை தேடி இங்கே வந்தேன் அப்படின்னு விண்ணப்பிக்கிறார். அப்போ விண்ணப்பிக்கிறச்சே அகம் சம்பாதி வசனாத்து சதயோஜனம் ஆயத்தம், நூறு யோஜனை விஸ்தீர்ணமான அந்த கடலை சம்பாதி வசனத்தாலே சம்பாதியினுடைய வார்த்தையினாலே அகம் நான் தாண்டினேன் அப்படின்றார். அப்போ சம்பாதியினுடைய வார்த்தையை காட்டிலும் தாண்டினேன்னு அர்த்தம் இல்லை, சம்பாதி இப்படி சொன்னது காரணத்தினாலே நான் தேவரீரை தேடி இங்கே வந்தேன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இங்கே ததஹா அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க கீழே காரணங்கள் சொல்லிருக்காரு இல்லையா, பகவான் தான் புருஷசப்த வாச்சியன், பகவான் தான் எல்லா இடத்தையும் வியாபித்திருக்கக்கூடியவன், பகவான் தான் சீவைகுண்டத்திலே நிலைபெற்றிருக்கக்கூடியவன், இவ்வளவு காரணங்களினாலே தஸ்மாத்து ஹேதோகோ ஆகின்ற காரணத்தினாலே எது உத்தரதரம், பகவான் தான் புருஷோத்தமனாக இருக்கிறான், தது அரூபம், அவனுக்கு பிராகிருத ரூபமான விக்கிரகம் கிடையாது, அனாமயம் ஏதத் விதுகு அமிர்தாஸ்தே பவந்தி அப்படின்னு அவனுக்கு துக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிண்டே வருது. இப்படி வச்சுண்டா தான் நதத் சமஸ்யா அதிகஷ திருஷ்யத்தே ஒத்தார் மிக்கார இலையாய மாமாயா அப்படிங்கிற உபனிஷத் வாக்கியங்கள்லாம், இந்த உபனிஷத் வாக்கியம் இதே உபனிஷத்து தான் இருக்கு, சுவேதாசுர உபனிஷத்து தான் இருக்கு, அப்படிப்பட்ட வாக்கியங்கள்லாம் ஜீவிக்கும் வாழும். நீ இவனை காட்டிலையும் மேல ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க இவனை காட்டிலையும் மேல ஒருத்தன் இல்லைன்னு இங்கேயும் சொல்றிருக்கு, வேற உபனிஷத்தையும் சொல்றிருக்கு, அது எப்படி பொருந்தோம், அது பொருந்தாது இல்லையா. சிவஹா அப்படிங்கிற சப்தத்தை வச்சு ஆட்சேபம் பண்ணாக்க அது மங்களகரம் அப்படிங்கிறதுனால இங்க பகவானான நாராயணனையே குறிக்கும். இவ்வளவு அர்த்தங்களையும் உள்ளடக்கி மிக அற்புதமாக இந்த உபனிஷத் வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை உண்ணுந்தேவம் பிரவேசத்தில் காண்பித்தருள்கிறார் சுவாமி நம்மள. ஆக இவ்வளோ தூரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு உதாரணம், எப்படி உபனிஷத் வாக்கியத்தை சுவாமி திருவாய்மொழியோடு ஒருங்க விடுறார் அதனுடைய அர்த்தம். இன்னொன்று இந்த அவதாரிகை வரும் இடத்தே இடுமிடத்தை ஒரு இடத்துல உதாகரிக்கிறார், உபனிஷத்தை உதாகரிக்கும் பொழுது அதனுடைய அர்த்த நிர்ணயம் எப்படி பண்ணுகிறார் அப்படிங்கிற ரெண்டு இடங்களை நம்ம அனுபவித்தோம். நமாமிதௌ மாதவ சிஷ்யபாதௌ யத் சந்நிதம் சூக்திமயம் பிரவிஷ்டாக தத்ரைவ நித்யஸ்திதி நித்யஸ்திதி மாத்ரியந்தே வைகுண்ட சம்சார விமுக்த சித்தாக. ஆழ்வார் திருவுள்ளேஸ்வரனம், எம்பெருமானா திருவுள்ளேஸ்வரனம், நம்பிள்ளை திருவுடிகளே சரணம், ஜீயர் திருவுடிகளே சரணம், ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.